ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்றைக்கி ரொம்ப மங்களகரமான நாள். இன்றைக்கி நம்ம எல்லோரும் இங்கே ஒன்று சேர்ந்துருக்கோம். ஸோ இன்றைக்கு வந்து வக்ரேஸ்வர பண்டிதர் அப்படின்ற ஒரு சுத்த பக்தர், தூய்மையான ஆச்சாரியருடைய அவதார தினம், அவர் தோன்றிய தினம். ஸோ வக்ரேஸ்வர பண்டிதர் தோன்றிய தினத்தில் அவருடைய மகிமைகளை வந்து இன்றைக்கி நம்ம பகிர்ந்துக்கலான் இருக்கோம். வக்ரேஸ்வர பண்டிதர் யார், அவர் எதுக்காக இந்த உலகத்தில் தோன்றினார், அவருடைய அற்புதங்கள் என்ன, அவருடைய அந்த அவருடைய அந்த ஆன்மீக அவருடைய வாழ்க்கையிலேருந்து அவருடைய பக்தி தோன்றது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், அவருக்கும் பகவானுக்கும் ஏதோ என்ன தொடர்பு இருந்தது அப்படிங்கிறதுலாம் மிக மிக தெய்வீகமானது. ஸோ யார் ஒருத்தர் வந்து பகவானையும் பகவானை பற்றியும் அவருடைய தூய பக்தர்களை பற்றியும் கேட்குறாங்களோ படிக்கிறாங்களோ சொல்கிறாங்களோ அவங்க ஹிருதயம் சுத்தம் அடைஞ்சு அவங்க பக்தி தோன்ற முன்னேற்றம் அடைந்து அவங்க கிருஷ்ணர் மேலே தூய்மையான அன்பு கிடைக்குங்கிறது நம்முடைய ஆச்சாரியர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கு வந்து நம்ம வக்ரேஸ்வர பண்டிதரை பற்றி தெரிஞ்சுக்கிறோம்.
யுகஸ்தூரிய அனிருத்தோ யச வக்ரேஸ்வர பண்டித கதவே ஜசனத்யேன பிரபு சுகம் அஜினாத் சகஸ்ர கக்யான் மகியம் தேகி த்வம் கருடமய நீதி சைதன்ய பாத சௌவாச்ச மதுரம் வச ஸ்வப்ரகாச விபேதேன சசிரேகா தமசித்.
வக்ரேஸ்வர பண்டிதர் நான்காவது குழுவாக அதாவது வாசுதேவர், சங்கர்ஷனர், பிரத்யும்னர், அனிருத்தர், கிருஷ்ணா, கிருஷ்ணர்ட்டிருந்து வரக்கூடிய முதல் விரிவங்கம் பலராமர், பலராமர்ட்டிருந்து மகா சங்கர்ஷனர், அவங்ககிட்டருந்து இந்த நாலு எக்ஸ்பேன்ஷன், நாலு விரிவங்கம் வாசுதேவன், சங்கர்ஷர், பிரத்யும்னர், அனிருத்தர். ஸோ அந்த அனிருத்தர் அதாவது அந்த அனிருத்தர் தான் வந்து வக்ரேஸ்வர பண்டிதராக தோன்றியிருக்கிறாரு. அவர் வந்து தூய்மையான அன்பு, கிருஷ்ணன் மேலே தூய்மையான அன்பு வழங்குறதுக்காக இங்கே தோன்றியிருக்காங்க. கிருஷ்ணருடைய லீலைகளை வந்து ரொம்ப ஸ்மரணம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவர் எப்பவுமே வந்து கிருஷ்ணாவோட லீலைகளை பாடி நடனம் ஆடுறாங்க. அவர் வந்து சைத்தன் மாப்பிரத்தில் சொல்கிறாரு, பகவானே நீங்கள் எனக்கு வந்து ஒரு 1000 பாடகர்கள் கொடுங்க, அவங்க நல்லா பாடட்டும், அழகாக பாடட்டும், நான் உங்களுடைய புகழ் பாடி நடன மாதிரி உங்களை மகிழ்விக்கிறேன் அப்படிங்கிறார். ஸோ இதில் இந்த கௌர கனோ தன தேச தீபிகா அப்படிங்கிற சாஸ்திரம் புஸ்தகம், கௌர கனோ தன தேச தீபிகா, இதை கவிகர்ண பூர்ணாங்கிற ஆச்சாரியர் எழுதியிருக்காரு. அவர் வந்து கவிகர்ண பூர்ணா என்ன பண்ணியிருக்காருன்னா, சைத்தன்ய மாப்பிள்ள லீலையில் அதாவது கிருஷ்ணரோட லீலையில் யாரெல்லாம் பங்கெடுத்தாங்களோ அவங்க சைத்தன்ய மாப்பிள்ளையில என்னவா தோன்றியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த புஸ்தகத்தில் குறிச்சிருக்கார். அப்போ கிருஷ்ண லீலையில வந்து 8 சகிகளில் ஒருத்தர் துங்க வித்யா, துங்க வித்யா சகின்னு சொல்லுவாங்க அவரை, சசிரேகா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் அனிருத்தர், இந்த அம்சங்கள் தான் வந்து இவங்கெல்லாம் தான் வந்து வக்ரேஸ்வர பண்டிதராக தோன்றினாரு சைத்தன்ய மாப்பிள்ளையில அப்படின்னு கௌரகன தேச தீபிகா புஸ்தகத்தில் 71வது ஸ்லோகத்தில் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ வக்ரேஸ்வர் பண்டிட், வக்ரேஸ்வர பண்டிட் ஒரு மிக சுத்தமான தூய வைஷ்ணவ ஆச்சாரியர். சைத்தன்ய மகாபிரபு அவருடைய லீலைகள், சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்தில் தோன்றி கட்டுண்ட ஆத்மாக்களை விடுவிக்கிறதுக்காக, நம்மளை மாதிரி பந்தப்பட்ட ஆத்மாக்கள் பகவானை மறந்து புலரின்பமே பிரதானம் வாழ்ந்துட்டு இருக்கோம். கிருஷ்ணர் மேலே நமக்கு அன்பு இல்லை, கிருஷ்ணர் மேலே அன்பு இல்லாமல் நம்ம வந்து உலக வாழ்க்கையில் பட்டுதில் வச்சுட்டு பௌதிக விஷயங்களில் ஆர்வம் காமிச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ நம்மளை வந்து இந்த பௌதிக துன்பத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காக, பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காக, பௌதிக துன்பத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காக சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்தில் தோன்றினார். 500 வருஷங்களுக்கு முன்னாடி மேற்கு வங்காளத்தில் சைத்தன்ய மகாபிரபு தோன்றினார். சைத்தன்ய மகாபிரபு தன் சகாக்களோடு தோன்றினார். கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் சாங்க உபாங்க அஸ்தரம் யஜ்யம் சங்கீர்த்தன பிராய் யஜயதிகே சுமேத சகா. கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம், சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர் தான் ஆனால் கருப்பு இல்லை. அவர் வந்து தன்னுடைய சகாக்களோடு தோன்றினார். எதுக்கு? யஜ்யம் சங்கீர்த்தன பிராய், கலியுகத்தில் சங்கீர்த்தன யஜ்யம் செய்யறதுக்காக. நம்ம எல்லாரையும் வந்து பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்திலிருந்து விடுவித்து நமக்கு வந்து கிருஷ்ணன் மேலே தூய்மையான அன்பு, தூய்மையான அன்பு பக்தி தோண்டு, கிருஷ்ண பிரேமம், கிருஷ்ண பிரேமத்தை கொடுக்கறதுக்காக சைத்தன்ய மகாபிரபு தோன்றினார். நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாம்னே கௌரவத்து செய்யணும். ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்த அவதாரம். பகவான் நிறைய அவதாரம் பண்ணியிருக்காங்க, ராமர், நரசிங்கர், வராகர், எல்லாம் கருணை வாய்ந்த அவதாரம் தான். ஆனால் சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப ரொம்ப கருணை, நமோ மகாவதன்யாய், ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர் கிருஷ்ணர் தான். கிருஷ்ண தான் சைத்தன்ய மகாபிரபு. எதுக்காக வந்தார்? கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாம்னே கௌரவத்தை செய்யணும், கிருஷ்ண பிரேமம், கிருஷ்ண பிரேமத்தை கொடுக்கறதுக்காக சைத்தன்ய மகாபிரபு வந்தார். அப்படி சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ண பிரேமத்தை வழங்குறதுக்காக வந்து தன்னுடைய சகாக்களோட தோன்றினாரு. அதுல ஒரு பக்தர் தான் வந்து சைத்தன்ய மகாபிரபு நெருங்கிய சகாக்கள் ஒருத்தர் தான் வக்ரேஸ்வர பண்டிட். ஸோ வக்ரேஸ்வர பண்டிட் அவருடைய மகிமைகள், அவருடைய குணங்கள், அவருடைய தெய்வீகமான செயல்கள்லாம் வந்து சைத்தன்ய பாகவதம், சைத்தன்ய சரித்தாமிரதம் இந்த புஸ்தகங்கள்ல ரொம்ப அழகாக விவரிச்சிருக்காங்க. பிருந்தாவன் தாஸ் தாக்கூரும் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி. அப்போ பிருந்தாவன் தாஸ் தாக்கூர், கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி இவங்க ரெண்டு பேரும் வக்ரேஸ்வர பண்டிதோட மகிமலை பத்தி சொல்லும் போது, வக்ரேஸ்வர பண்டித் மிக அற்புதமா நடனம் ஆடுறவர். சைதன் மாபுடைய நாம சங்கீர்த்தனத்துல சைதன் மாபு கீர்த்தனம் பண்ணும்போது, சைதன் மாபுடைய சகாக்கள்லாம் சேர்ந்து கீர்த்தனம் செய்யும்போது அந்த கீர்த்தனத்துல வந்து ரொம்ப அற்புதமா நடனம் ஆடி சைதன் மாபுரம் மகிழ்விக்கார். கிட்டத்தட்ட சில நேரங்களில் வக்ரேஸ்வர பண்டிதர் 72 மணி நேரம் கண்டினியூஸா டான்ஸ் ஆடுவார். கிட்டத்தட்ட 3 நாள் நம்மளால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது இல்லையா. நம்ம வந்து அரை மணி நேரம் கீர்த்தனில், 10 நிமிஷம் 15 நிமிஷம் கீர்த்தனில் குதிச்சாலே நம்ம சோர்வாயிடும், அப்படி ஓரமா பண்ணிடுவோம் இல்லையா. நம்ம பார்க்கலாம் கீர்த்தனை செய்யும்போது பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, நடனம் ஆடுவாங்க, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆடுவாங்க, அப்புறம் போய் ஓரமா நின்றுவாங்க. அவங்களால கண்டினியூஸா பண்ண முடியல. ஏன்னா நம்ம வந்து மெட்டீரியல் பிளாட்ஃபார்ம் பௌதிக தளத்தில் இருக்கோம். வக்ரேஸ்வர பண்டிதர் மாதிரி பக்தர்கள் வந்து தூய்மையான கிருஷ்ண பிரேமத்தை வெளிப்படுத்துறதுக்காக இங்கே தோன்றினாங்க. ஸோ அவங்க உன்னதமான நிலையில் இருக்கிறதுனால அவர் வந்து கிட்டத்தட்ட 3 நாட்கள் கண்டினியூஸாக தொடர்ந்து கீர்த்தனை பாடி டான்ஸ் ஆடுவார். அதனால தான் அவர் வந்து சைத்தன் மகாபிரபு இடத்துல சொல்கிறார், மகாபிரபு எனக்கு 1000 பாடகர்கள் கொடுங்க, கந்தர்வர்கள் ரொம்ப அழகாக பாடுறவங்க, அவங்க கிருஷ்ணாவுடைய புகழ் பாடட்டும், நான் வந்து கிருஷ்ணர் கூட அவங்க கிருஷ்ணர் புகழ் பாடும்போது நான் டான்ஸ் ஆடி உங்களை மகிழ்விக்கிறேங்கிறார் வக்ரேஸ்வர் பண்டிட். ஸோ அப்போ சைத்தன் மகாபிரபு அதுக்கு பதில் அளிக்கிறார். சைத்தன் மகாபிரபு சொல்கிறார், வக்ரேஸ்வர் பண்டிட், நீ எனக்கு ஒரு ரெக்க மாதிரி, நீ எனக்கு ஒரு ரெக்க, உன்ன மாதிரி எனக்கு இன்னொரு ரெக்கை இருந்ததுன்னா நான் ஆகாசத்தில் ரொம்ப உயரத்தில் பறப்பேன், எப்படி கருடர் வந்து ரொம்ப உயரமாக பறக்கிறாரோ அந்த மாதிரி இந்த 2 ரெக்கைகளையும் வீசிட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக மேலே பறப்பேங்கிற. ஸோ அந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபுக்கும் வக்ரேஸ்வர பண்டிதருக்கும் மிக நெருங்கிய அன்பு பரிமாற்றம் இருந்தது. வக்ரேஸ்வர பண்டிதை பற்றி சொல்லும்போது சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்கிறாரு, கிருஷ்ணா அவருடைய இதயத்தில் எப்பவுமே வசிக்கிறார், கிருஷ்ணா வந்து எப்பவும் அவர் இதயத்தில் வசிக்கிறாரு, கிருஷ்ணா எப்பவுமே அவருடைய இதயத்தில் நடனமாடுறாரு, கிருஷ்ணா எப்பவும் அவருடைய நடனமாட வைக்கிறார். ஸோ எப்படி கிருஷ்ணாவுக்கு மிக மிக பிரியமானவர் வக்ரேஸ்வர பண்டிட் அப்படின்னு சைத்தன் மாபு சொல்றாரு. ஸோ வக்ரேஸ்வர பண்டிதர் வந்து சைத்தன் மாபுடைய லீலைகளில் ஸ்ரீவாஸ் தாக்கூர், ஸ்ரீவாஸ் தாக்கூர் வீட்டில் நாமசங்கீர்த்தனம் நடக்கும்போது வக்ரேஸ்வர பண்டிதர் வந்து கலந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சைத்தன் மாபு சன்னியாசி எடுத்து பூரியில் தங்கியிருந்தப்போ பூரி ரத யாத்திரை டைமில் வந்து கிட்டத்தட்ட சைத்தன் மாபு சுற்றி 7 குழுக்கள் வந்து கீர்த்தனம் செய்வாங்க. 7 குழுவாக பிரிஞ்சு ஒரு குழுக்கும் ஒரு பக்தர்கள் இன்சார்ஜாக பொறுப்பாக இருப்பாங்க, ஒரு பக்தர் பாடுவாங்க, மற்றவங்களாம் நடனம் ஆடுவாங்க. ஸோ அதில் ஒரு குரூப்பில் வந்து வக்ரேஸ்வர பண்டிதர் டான்ஸ் ஆடுறது. ஸோ இந்த மாதிரி பகவானுடைய பக்தர்கள் பகவானை திருப்திப்படுத்துறது தான் தன்னுடைய லட்சியமாக வச்சுருக்காங்க. வக்ரேஸ்வர பண்டிதர் மாதிரி உள்ள வைஷ்ணவர் என்ன பண்ணுறாங்க, இந்த உலகத்தில் தோன்றும் போது எந்த மாதிரி நம்ம பக்தி தொண்டு செய்யணும், ஸோ நம்முடைய வார்த்தை, நம்முடைய மனது, நம்முடைய உடல் எல்லாத்தையும் வந்து கிருஷ்ணாவுடைய சேவைக்காக பயன்படுத்தணும், தன்னுடைய புகழ்க்காக இல்லை. இல்லை நான் டான்ஸ் ஆனால் எல்லோரும் என்ன பார்ப்பாங்க, நான் பாட்டு பாடினா எல்லோரும் என்ன புகழ்வாங்க, அப்படி இல்லை. ஸோ அந்த கீர்த்தனம் செய்கிறதும் நடனம் ஆடுறதும் கிருஷ்ணாவோட திருப்திக்காக, சைத்தன்மாபுரம் திருப்திப்படுத்துறதுக்காக. இந்த மாதிரி வக்ரேஸ்வர பண்டிதர் வந்து அப்புறம் அழகாக நடனம் மாதிரி சைத்தன்மாபுரம் சந்தோஷப்படுத்துவார். வக்ரேஸ்வர பண்டிதர் சைத்தன்மாபுரிய இந்த அன்பு பரிமாற்றம் வந்து நம்மளால் வார்த்தைகளால் வர்ணிக்க இயலார். ஸோ பகவான் இந்த உலகத்தில் தோன்றிய பொழுது தன் பக்தர்களோட ரொம்ப நெருக்கமான அன்பு பரிமாற்றத்தை வெளிக்காமிக்கிறார். அது மூலமாக அந்த பக்தர்கள் மூலமாக நமக்கு நிறைய தத்துவங்களையும் விஷயங்களையும் புரிய வைக்கிறார். எப்படி வந்து நம்ம கிருஷ்ணா மேலே அன்பு செய்யணும், எப்படி கலப்படம் இல்லாத அன்பு செய்யறது, எப்படி எப்பவுமே கிருஷ்ண உணர்வில் இருக்கிறது, 24 மணி நேரமும் இப்படி நம்ம கிருஷ்ணாவோட சிந்தனையில் இருக்கிறது, எப்படி அவரோட நாமத்தை கீர்த்தனம் செய்யறது, எப்படி அவர் முன்னாடி டான்ஸ் ஆடுறது, எப்படி அவரை புகழ்றது, இதெல்லாமே சொல்லி கொடுக்கறதுக்காக நம்ம கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் சைதன் மாப்ரூ சாகரோட தோன்றி அவரே நாமசங்கீர்த்தனம் பண்ணாங்க. நாமசங்கீர்த்தனம் எப்படி பண்ணணும், எப்படி கிருஷ்ணாவுடைய புகழ் பாடி ஆடணும் அப்படிங்கிறத நேரடியாக நமக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக, கற்பிக்கிறதுக்காக சைதன் மாப்ரூ வக்ரேஸ்வர பண்டிதர் மாதிரி ஆச்சாரியோட இங்கே வந்தாங்க. ஸோ வக்ரேஸ்வர பண்டிதருடைய மகிமைகள், அவருடைய புகழ், அவருடைய லீலைகள் இதெல்லாம் கேட்கறதுனால அந்த மாதிரி வைஷ்ணவருடைய சுத்த பக்தருடைய ஆச்சாரியருடைய பூர்வாச்சாரியருடைய மகிமையை நம்ம கேட்கறதுனால நமக்கு சந்தை வந்து தூய்மையடி, நம்மளும் பௌதிக கலங்கத்திலிருந்து விடுபடுவோம். அதான் ஸ்ரீமத் பாகவதத்தில் பிரஹ்லாத் மகாராஜ் என்ன சொல்கிறாருன்னா, மகீரஷாம் பாதரஜோபிஷேகம் நிஷ்கிஞ்சனானாம் விநீதையாவத். யார் ஒருத்தர் வந்து பௌதிக துன்பத்திலேருந்து விடுபடணும்னு நினைக்கிறாங்களோ, பௌதிக துன்பத்திலேருந்து, பௌதிக பற்றுதலேருந்து, பௌதீகத்திலிருந்து யார் ஒருத்தர் விடுபடும் நினைக்கிறாங்களோ, அவங்க ஒரு தூய பக்தரை சரணடைஞ்சு அவங்களுடைய தாமரை பாதங்களில் தூசி எடுத்து தலையில் வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து பௌதிக கலங்கத்துக்கு விடுபட முடியும். புலனின்பம், பேராசை, காமம், கோபம், அகங்காரம், பொய் கௌரவம் இந்த மாதிரி நிறைய குணங்கள் இருக்கு இல்லையா நம்மகிட்ட. இந்த மாதிரி பௌதிகத்திலேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா நம்ம ஒரு தூய பக்தரை சரணடையணும், ஆச்சாரியரை சரணடைஞ்சு அவர் கைங்கறி செய்யணும், வைஷ்ணவனுடைய மகிமையை பற்றி பாடணும், கேட்கணும், பேசணும். அது மூலமாக நம்ம ஹிருதயம் சுத்தமாகி நம்ம கிருஷ்ணர் மேலே பக்தி ஏற்படும். அதனால தான் பக்தி வினோத் தாக்கூர் பாடுறாரு, கிருஷ்ண சேத்துமாரா கிருஷ்ணா திதே பாரோ தாய் தவ பாய்ச்சி பாய்ச்சி. கிருஷ்ணாவை யார் கொடுக்க முடியும், பக்தர்கள் வைஷ்ணவர் தான் கொடுக்க முடியும். அதனால வைஷ்ணவர்களை சரணடைந்து கிருஷ்ணா உங்களுடையவர், வைஷ்ணவருடைய இதயத்தில் எப்பவும் கிருஷ்ணா இருக்கார், அப்போ அந்த வைஷ்ணவருடைய மகிமைகளை நம்ம பாடும்போதும் பேசும்போதும் கிருஷ்ணா ரொம்ப திருப்தி அடைகிறார். அந்த வைஷ்ணவருக்கு சேவை பண்ணும்போது கிருஷ்ணா வந்து தன்னுடைய முழு கருணையை நமக்கு கொடுக்குறார். அதுதான் வந்து வக்ரேஸ்வர பண்டிதருடைய லீலையில் நடந்தது. ஸோ வக்ரேஸ்வர பண்டிதர் லீலைகளில் மிக முக்கியமானது வந்து சைத்தன்ய மகாப்பிரபு என்ன போதிக்கிறாருன்னா, வைஷ்ணவ சேவா, வைஷ்ணவ சேவை எவ்வளோ முக்கியமானது, ஒருத்தருக்கு வந்து கிருஷ்ணாவுடைய கருணை வேணும் அப்படின்னா வைஷ்ணவருடைய கருணை இருந்தால் தான் கிடைக்கும், வைஷ்ணவருடைய கருணை இல்லாமல் கிருஷ்ணாவுடைய கருணை கிடைக்காது. ஸோ இந்த வக்ரேஸ்வர பண்டிதருடைய லீலை மூலமாக சைத்தன்ய மகாப்பிரபு நமக்கு வைஷ்ணவுடைய சேவை எவ்வளோ முக்கியம்னு எடுத்து வைக்கிறார். அதே போல் சைத்தன்ய மகாப்பிரபு தனது சகாக்களோடு இங்கே தோன்றும் பொழுது நிறைய விஷயங்களை வந்து நமக்கு போதிக்கிறாரு, நிறைய விஷயங்களை நமக்கு எச்சரிக்கிறார். எப்படி வந்து நம்ம நடந்துக்கணும், எப்படி நடந்துக்கூடாது, எந்த மாதிரி நடந்துக்கூடாது, எந்த மாதிரி நடந்துக்கணும், எப்படி அபராதங்கள் செய்யாமல் இருக்கணும், அபராதங்கள் செய்தால் நமக்கு என்ன தண்டனை கிடைக்கும், என்ன ஆயிடுவோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பக்தி தொண்டு செய்யும்போது நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சைத்தன்ய மகாபிரபு வலியுறுத்துறார், நமக்கு போதிக்கிறார். ஸோ சைத்தன்ய மகாபிரபு இந்த பூமியில் லீலை பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருடைய சகாக்கள் ஒருத்தர் வந்து தேவானந்த் பண்டிட். ஸோ தேவானந்த் பண்டிதர் வந்து அவர் ஒரு ஸ்மார்த்த பிராமணர், மிக உயர்ந்த பிராமண குலத்தில் பிறந்தவர். அவர் வந்து எல்லா சாஸ்திரங்களும் அறிந்தவர், நான்கு வேதங்கள் அறிந்தவர், குறிப்பாக ஸ்ரீமத் பாகவதம், தினமும் ஸ்ரீமத் பாகவதம் உபன்யாசம் செய்கிறவர் தேவானந்த் பண்டிட். பெரிய ஸ்காலர், பெரிய பண்டிதர். தேவானந்த் பண்டிதர் உபன்யாசம் பண்ணுறாருன்னா நிறைய பேர், நிறைய பிராமணர்கள், நிறைய பேர் அதில் வந்து கலந்துட்டு கேட்க வருவாங்க அவருடைய உபன்யாசத்தை கேட்கறதுக்காக. அவ்வளோ அழகாக வார்த்தைகளை வந்து உச்சரிக்கிறது, ப்ரொனன்சியேஷன் பண்ணுறது, ஸ்லோகங்களை படிக்கிறது, விளக்கம் கொடுக்கறது, இப்படி அதில் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் தேவானந்த் பண்டிட், ரொம்ப தேர்ச்சி பெற்றவர். அப்போ ஒரு சமயம் வந்து ஸ்ரீவாஸ் தாக்கூரர், பஞ்சதத்துவங்கள் ஒருத்தர் வந்து ஸ்ரீவாஸ் தாக்கூர். ஸோ ஸ்ரீவாஸ் தாக்கூரர் வந்து தேவானந்த் பண்டிதருடைய உபன்யாசம் கேட்கறதுக்காக அங்கே போயிருந்தார், இந்த கிளாஸுக்கு போயிருந்தார். புளியாங்கிற கிராமத்தில் தான் இந்த அவர் தங்கியிருந்தார். புளியாங்கிற கிராமத்தில் தேவானந்த் பண்டிதர் வந்து இந்த உபன்யாசம்லாம் பண்ணியிருக்கார். அப்போ ஒரு நாள் வந்து ஸ்ரீவாஸ் தாக்கூரும் அந்த உபன்யாசத்தில் கலந்துக்க போகிறார், போயிருக்கார். ஸோ ஸ்ரீவாஸ் தாக்கூரர் வந்து சைத்தன்ய மகாபிரபு சகாக்கள் ஒருத்தர், மிக உன்னதமான வைஷ்ணவர், சுத்த பக்தர், மிகச்சிறந்த ஆச்சாரியர். ஆனால் தேவானந்த் பண்டிதர் வந்து ஒரு கற்றறிந்த பிராமணரை தவிர அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய பிரேமம் அவர் கிடைக்கல, சைத்தன்ய மகாபிரபுடைய பக்தி இன்னும் அவர் கிடைக்கல. அவர் வந்து ஜஸ்ட் ஒரு பாகவதராக தான் இருந்தார், பாகவதம் சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியராக தான் இருந்தார். ஆனால் அவருக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அவருக்கு வந்து பக்தர்களுடைய உன்னதமான நிலை என்னன்னு புரிஞ்சிக்க முடியல. பக்தருடைய உன்னதமான நிலை என்னன்னு புரிஞ்சுக்கணும்னா வைஷ்ணவருடைய கருணை இருந்தால் தான் நடக்கும். வைஷ்ணவருடைய கருணை இல்லைன்னா நம்ம பக்தருடைய தெய்வீகமான குணங்கள், அவருடைய செயல்கள்லாம் புரிஞ்சிக்க முடியாது. வைஷ்ணவேர கிரியாமுத்ரா, வைஷ்ணவருடைய செயல் எப்போ ஒரு ஒரு வைஷ்ணவருடைய செயல் வந்து நம்ம கணக்கிடவே முடியாது, யூகிக்கவே முடியாது. அப்போ பக்தருடைய வைஷ்ணவருடைய ஆசீர்வாதம், அவருடைய கருணை இருந்தால் தான், ஆன்மீகருடைய கருணை இருந்தால் தான் நமக்கு வந்து வைஷ்ணவருடைய மகிமை என்னன்னு தெரியும், இல்லாட்டி வைஷ்ணவருடைய மகிமை நமக்கு தெரியாது. அது மாதிரி தான் தேவானந்த பண்டிதர் வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை கிடைக்காதனால, சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையினு ஏற்றுக்கொள்ளாதனால அவருக்கு வைஷ்ணவருடைய மகிமை என்னன்னு தெரியல. அவர் ஒரு பாண்டித்யம் உள்ளவராக இருந்தாரே தவிர அவருக்கு வந்து கிருஷ்ணன் மேலே பிரேமம் இல்லை, கிருஷ்ணன் மேலே பிரேமம் கிடைக்கல அவருக்கு, அவருக்கு சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையை பெறலவர். அப்போ அவருடைய உபன்யாசத்தில் வந்து ஸ்ரீவாஸ் தாக்கூர் உட்கார்ந்துருக்கும்போது அவர் அந்த உபன்யாசம் கேட்கும்போது கிருஷ்ணாவுடைய மகிமைகள், கிருஷ்ணாவுடைய லீலைகள், கிருஷ்ணாவுடைய தெய்வீகமான குணங்களை பாகவதத்தில் படிக்க கேட்கும்போது தன்னை மறந்து அந்த கிளாஸில் வந்து கூச்சல் போட ஆரம்பிச்சிடறார். கிருஷ்ணா 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 அப்படின்னு கிருஷ்ணன் அன்பு வெளிப்படுத்துறார். பக்தியில் உன்னதமான நிலையில் இருக்கக்கூடியவங்க கிருஷ்ணன் மேலே தூய்மையான பிரேமத்தை வெளிப்படுத்தக்கூடிய உடலில் எட்டு விதமான பாவங்கள் ஏற்படும். சில சமயம் அழுவாங்க, சில சமயம் சிரிப்பாங்க, சில சமயம் தரையில் உருண்டு பரளுவாங்க, சில சமயம் எந்திரிச்சு குதிச்சு ஆடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, சில சமயம் சிரிப்பாங்க, இந்த மாதிரி உடலில் உள்ள மயிர்கூச்சலெல்லாம் குத்திட்டு நிற்கும். இதெல்லாம் வந்து மிக உன்னதமான நிலை, நம்மளால் யூகித்து பார்க்கக்கூட முடியாத அளவுக்கு மிக உன்னதமான நிலை வந்து கிருஷ்ண பிரேமம். சைத்தன்ய மகாபிரபு அதை வெளிப்படுத்துகிறார். ஸோ சைத்தன்ய மகாபிரபு மாதிரி மிக உன்னதமான நிலையில் இருக்கக்கூடிய பக்தர்கள் தான் அதை வெளிப்படுத்த முடியும். சில பிரபுபாதர் போன்றவங்க கூட தங்களை கட்டுப்படுத்திக்கிறாங்க, ஏன்னா பிரபுபாதர் மாதிரி உள்ள ஆச்சாரியருக்கும் கிருஷ்ணர் மேலே தூய்மையான பிரேமம் உள்ளவங்க தான், பிரபுபாதர், பக்தி வினோத் தாக்கூர், பக்தி சித்தாந்த மகாராஜ். ஸோ இவங்க எல்லாருமே வந்து கிருஷ்ணர் மேலே தூய்மையான பிரேமம் உள்ளவங்க, ஆனால் அவங்க எந்த இடத்துலையும் இதை வெளிப்படுத்தலை. நாங்கள் வந்து கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லும்போது அழுகிற மாதிரியோ இல்லை உருண்டு பரல்ற மாதிரியோ இல்லை குதிக்கிற மாதிரி இதெல்லாம் பண்ணல. காரணம் என்னென்னா, நம்மளை மாதிரி உள்ளவங்களுக்கு புரியாது, நம்ம தப்பாக புரிஞ்சுக்குவோம், இல்லை நம்ம வந்து அதை இமிட்டேட் பண்ணுவோம், அதை வந்து நகல் பண்ணுவோம். ஸோ அது அந்த தவிர்க்கிறதுக்காக வந்து தங்களை கட்டுப்படுத்திக்கிறாங்க பக்தர்கள். வந்து ஒரு சுத்த பக்தர், தூய்மையான வைஷ்ணவர் என்ன பண்ணிடுறாருன்னா, கிருஷ்ணன் மேலே உள்ள பிரேமத்தை வெளி காமிக்காமல் கட்டுப்படுத்திக்கிறாங்க. ஏன்னா பின்னாடி தன்னை பின்பற்றக்கூடியவங்களோ இல்லை பொது ஜனங்களோ வந்து அதை தவறாக பயன்படுத்திடக்கூடாது, இல்லை தவறாக நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காக தன்னுடைய நிலையில் வந்து அவங்க சமாதானமாக இருந்துக்கிறாங்க, கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. ஆனா ஸ்ரீவாஸ் தாக்கூரா மாதிரி உள்ள வைஷ்ணவ எல்லாம் அதையும் தாண்டி கட்டுப்படுத்த முடியாத நிலையை வெளிப்படுத்திக்கிறாங்க. அவங்க மிக உன்னதமான நிலையில இருந்ததுனால அவங்களால அதை கட்டுப்படுத்திக்க முடியல. ஸ்ரீவாஸ் தாக்கூர் வந்து கிருஷ்ணா கிருஷ்ணான் கூச்சல் போட்டு பயங்கி உழவும் அந்த உபன்யாசத்துல ஒரு சின்ன தொந்தரவு ஏற்பட்டதா தேவானந்த் உணர்றாரு. அதே சமயம் அவருடைய சீடர்கள் என்ன பண்றாங்க, அவரை குண்டு கட்ட தூங்கி போய் ரோட்டில் வெளியில போட்டுறாங்க. வீட்டுல இருந்து தூக்கிட்டு போய் ரோட்டுக்கு வெளியில போட்டுறாங்க. ஸ்ரீவாஸ் தாக்கூர் நினைவு திரும்பி பார்க்கும்போது ரோட்டில் இருக்காரு. இது வந்து ஒரு மிகப்பெரிய குற்றம், ஒரு வைஷ்ணவருக்கு இல்லாத மிகப்பெரிய குற்றம். ஒரு குற்றங்கள் வந்து மூன்று நிலையில இருக்கு, மனதால செய்யக்கூடியது, உடலால செய்யக்கூடியது, வார்த்தையால செய்யக்கூடியது. ஸோ தேவானந்த பண்டிதர் வந்து தன்னுடைய சீடர்களை தடுத்திருக்கலாம், அவர் வந்து அவருடைய நிலை என்னன்னு புரியல. தேவானந்த பண்டிதருக்கே புரியல ஸ்ரீவாஸ் தாக்கூர் நிலை என்னன்னு. ஆனால் தேவானந்த பண்டிதர் அதை செய்யாதனால அவர் மனதளவுல வைஷ்ணவ அபராதம் செய்தார். மனதால ஸ்ரீவாஸ் தாக்கூர் குற்றம் அளித்தார். அவருடைய சீடர்கள் உடலால அவர் எடுத்துக்கொண்டு போய் வெளியில குற்றம் எடுத்தாங்க. மற்றவங்கள வார்த்தையால எடுத்தாங்க. என்ன ஒரு இப்படி பைத்தியகாரம் மாதிரி கத்துறாரு. ஸோ எப்படி இந்த குற்றங்களை புரிந்ததுனால அவர் சைத்தன் மாப்புனால நிராகரிக்கப்பட்டார். சைத்தன் மாப்புடைய கருணை அவருக்கு கிடைக்கவே இல்லை. தேவானந்த பண்டிதருக்கு வந்து சைத்தன் மாப்புடைய கருணை, சைத்தன் மாப்புடைய கருணை எல்லாருக்கும் கிடைக்குது. நவதீபத்தில் வந்து ஈவன் அபராதம் பண்ணவங்களுக்கு கூட சைத்தன் மாப்பு மன்னிக்கிறார். ஜகாய் மதாய் போன்றவங்க கூட நித்யான பிரபு சரணடைஞ்சதுனால அவங்களுக்கு கூட சைத்தன் மாப்பு மன்னிச்சு ஏற்றுக்கிறார். ஆனால் தேவானந்த பண்டிதரோட இந்த செயல் வந்து சைத்தன் மாவுக்கு அதிருப்தியை கொடுத்தது. சைத்தன் மாவுக்கு திருப்தி அடையவே இல்லை. ஒரு நாள் சைதன்ய மகாபிரு தன் சகாக்களோட கீர்த்தனம் பாடிட்டு வர்றார் புளியா கிராமத்து வழியா. அப்போ தேவானந்த பண்டிதர் வீட்டு வழியா வர்றார். அப்போ தேவானந்த பண்டிதர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கார், வெளியிலிருந்து பார்த்துட்டு இருக்கார். அப்போ சைதன்ய மகாபிரு அவர் காதில் படுற மாதிரி பேசுறார், அவர்கிட்ட பேசுறார், நீ வந்து நீ என்ன பெரிய பண்டிதனா, நீ என்ன பெரிய பாகவதம் படிச்சு என்ன பெரிய எக்ஸ்பர்ட்டா, நீ பாகவதத்தில் பாகவதில் நீ பெரிய தேர்ச்சி பட்டோம்னா, நீ பாகவதம் சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு, பாகவதம் சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு. முதல்ல பாகவதம் படிக்கணும்னா புஸ்தக பாகவதம் படிக்கணும், முதல்ல பக்தர் பாகவதுக்கு சேவை பண்ணும். ரெண்டு விதமான பாகவதம் இருக்காங்க, ஒருத்தர் புஸ்தக பாகவதம், இன்னொரு பக்தர் பாகவதம். பக்தர் பாகவதுக்கு சேவை பண்ணாம புஸ்தக பாகவதத்தை உன்னால புரிஞ்சிக்க முடியாது. அதே மாதிரி நீ பக்தர் பாகவதுக்கு அபராதம் பண்ணா புஸ்தக பாகவதம் உனக்கு புரியாது ஒண்ணுமே. நீ வேணா ஸ்லோகம் படிக்கலாம், அதை பத்தி பேசலாம், ஆனா உனக்கு கிருஷ்ணர் மேல தூய்மையான அன்பு கிடைக்காது. பாகவதம் வந்து கிருஷ்ணர் மேல பிரேமத்தை கொடுக்கக்கூடியது. பாகவதம் முதல் பகுதி ஆகட்டும், முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நடுவுல எந்த பக்கம் எடுத்தாலும் பாகவதத்துல வந்து கிருஷ்ணன் மேல உள்ள தூய்மையான பிரேமத்தை வந்து பாகவதம் போதிக்குது. ஆனா உன்னால அதை புரிஞ்சிக்கவே முடியாது, ஏன்னா நீ ஸ்ரீவாஸ் தாக்கூருக்கு வைஷ்ணவருக்கு குற்றம் எழுத்ததுனால உனக்கு அது கிடைக்காது அப்படின்னு சைதன்ய மகாபிரு கோவப்படுறாரு. அவர்கிட்ட ஒரு வைஷ்ணவருக்கு குற்றம் எழுத்தினால் சைதன்ய மகாபிரு கோவம் வரும். சைதன்ய மகாபிரு ரொம்ப கருணை வாய்ந்தவர், ரோஜா பூவோட மென்மையானவர், ஆனா அதே சமயம் இடியோட கடுமையானவர். எப்போ ஒரு பக்தருக்கு குற்றம் இழைக்கிறாங்க அப்ப சைதன்ய மகாபிரு அதை பொறுத்துக்க மாட்டார். சைதன்ய மகாபிரு தேவானந்த பண்டிதை எச்சரிக்கிறார், உன்னோட வெறுமனே நீ ஒரு உன்னை பாண்டித்தியத்தை வச்சு நீ பாவத்தை புரிஞ்சிக்க முடியாது, நீ பிராமண குலத்தை பிறந்திருக்க, நீ ஸ்லோகம்லாம் படிக்கிற, உனக்கு வேதம்லாம் தெரிஞ்சிருக்கு, இது தகுதி இல்லை பாவத்தை உணர்றதுக்கு. பாவத்தை உணர்னா நீ வந்து பக்தர் பாவத்துக்கு சேவை பண்ணணும், அப்போதான் உன்னால உணர முடியும் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரு அவரை வான் பண்றாரு, அவருக்கு எச்சரிக்கிறார். ஸோ இப்படி சைத்தன்ய மகாபிரு கருணை கிடைக்காம தேவானந்த பண்டிதர் ஒரு வரட்டு தத்துவம் தான் பேசிட்டு இருக்காரு பாகவதத்திலிருந்து. அவர் வைஷ்ணவர் குற்றம் எடுத்ததுனால அவருக்கு கிருஷ்ணர் மேல அன்பு ஏற்படலை. என்னதான் பாகவதம் பேசினாலும் படித்தாலும் அவருக்கு கிருஷ்ணன் மேலே அன்பு ஏற்படலை. ஸோ இப்படி தான் தேவானந்த பண்டிதர் வந்து சைத்தன்ய மகாபிரினால நிராகரிக்கப்பட்டார். அது மட்டும் இல்லை, அவர் அபராதம் செய்ததுனால அவருக்கு மன்னிப்பே கிடையாது. வைஷ்ணவ அபராதம் பண்ணதுனால சைத்தன்ய மகாபிரு அவர் மன்னிக்கவே இல்லை. சைத்தன்ய மகாபிரு சன்னியாசி எடுத்ததுக்கப்புறம் நிறைய பேர் நிறைய பக்தர்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க. சின்ன சின்ன அபராதங்கள் பண்ணவங்களாம் சைத்தன்ய மகாபிரு மன்னித்து அவங்கள ஏற்றுக்கிறார். அவங்களுடைய குற்றங்கள் எல்லாம் கழிந்து சைத்தன்ய மகாபிரு அவங்களுக்கு கிருஷ்ண பிரேமத்தை கொடுக்குறார். ஆனால் தேவானந்த பண்டிதர் கொடுக்கவே இல்லை. ஏன்னா ஒரு வைஷ்ணவ அபராதம் பண்ணதுனால சைத்தன்ய மகாபிரு அவருக்கு கிருஷ்ண பிரேமம் கொடுக்கவே இல்லை. இப்படிதான் வந்து சைத்தன்ய மகாபிரு இந்த லீலை மூலமா நமக்கு என்ன உணர்த்துறாருன்னா, எப்போ ஒரு பக்தர் வந்து வைஷ்ணவ அபராதம் செய்கிறாரோ அவருடைய இருதயத்துல வந்து எல்லா விதமான பக்தியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பற்று இருந்தால் கூட போயிடுமா. இது மத யானை அபராதம், வைஷ்ணவ அபராதம் வந்து முதல் தரமான அபராதம். ஸோ நம்ம வைஷ்ணவர் குற்றம் எடுத்துட்டோம்னா இந்த மத யானை வந்து தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சா என்ன ஆயிரும், எல்லாமே நாசம் ஆயிடும் இல்லையா. அந்த மாதிரி நம்மகிட்ட இருக்கிற பக்தியும் போயிடும், எல்லாமே போயிடும். நமக்கு கிருஷ்ணன் மேலே அன்பே ஏற்படாது, நமக்கு நாமத்தில் சுவை ஏற்படாது. நம்ம சில நேரம் நம்பி போ, நான் ரொம்ப நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், ஏன் எனக்கு நாமத்தில் டேஸ்ட் வர மாட்டேங்குது, ஹரே கிருஷ்ண மந்திரம் ரொம்ப நேரம் நான் ஜெபிச்சுட்டு இருக்கேன், வருஷ கணக்காக ஜெபிக்கிறேன், எனக்கே நாமத்தில் சுவை ஏற்பட மாட்டேங்குது, எனக்கே கிருஷ்ணன் மேலே அன்பு வளர மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஏதோ ஒரு வகையில் தெரிந்தோ தெரியாமலோ வைஷ்ணவ அபராதம் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதுக்கு வந்து மன்னிப்பே கிடையாது. இப்போ அதுக்கு என்ன பண்ணுறது, ஒருத்தர் வந்து இந்த குற்றங்கள் வந்து விடுபடனா என்ன பண்ணணும், ஒருத்தர் வார்த்தையால் வைஷ்ணவ அபராதம் பண்ணுறாரு, உடலால் பண்ணுறாரு, இல்லை மனதால் பண்ணுறாருன்னா அதே வார்த்தையால் உடலால் மனதால் வைஷ்ணவருக்கு நிறைய வைஷ்ணவ கைங்கரியம் பண்ணணும். அந்த வைஷ்ணவனுடைய தாமரை பாதங்கள் விழுந்து மன்னிப்பு கேட்கணும், அவங்களை வந்து புகழணும். அந்த அதாவது எந்த வாயில நம்ம வைஷ்ணவ அபராதம் பண்ணமோ, எந்த மனதாலும் நம்ம வைஷ்ணவ குற்றம் எழுத்தமோ, அந்த மனதாலையும் வாயாலையும் நம்ம தொடர்ந்து வைஷ்ணவனுடைய புகழையும் பகவானுடைய புகழையும் தொடர்ந்து பாடணும். நாமசங்கீர்த்தனை பண்ணணும், வைஷ்ணவனுடைய புகழை பாடணும், வைஷ்ணவனுடைய புகழை பிரச்சாரம் செய்யணும், வைஷ்ணவரு கைங்கறி பண்ணணும். அது மூலமா தான் நம்ம வந்து அதுலேருந்து விடுபட முடியும். நான் எந்த பக்தருக்கு நம்ம குற்றம் எழுத்தமோ அவர்கிட்ட அவருடைய கருணையை வேண்டி மன்னிப்புக்க அவர்கிட்ட சரணடையும். ஸோ இப்படிதான் நம்ம அம்பரீஷருடைய கதையில பார்த்தோம். அம்பரீஷ் மகாராஜ் ஒரு தூய வைஷ்ணவர், துர்வாசர் அவருக்கு குற்றம் எழுத்தார். இன்னும் துர்வாசர் எங்க போயும் தன்னை காப்பாற்றிக்க முடியல. பகவான் லோகத்துக்கு போனார் வைகுண்டத்தில். பகவான் சொல்லிட்டார், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. தென் ஃபைனலி துர்வாசர் வந்து அம்பரீஷருடைய தாமரை பாதங்களை விழுந்தார். அது அம்பரீஷருக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. ஏன்னா இவர் ஒரு பெரிய பிராமணர், ஒரு முனிவர், இவர் என் காலில் விழுறாரு, நான் ஒரு சத்திரியன், நான் வந்து தகுதி இல்லாதவன். இதுதான் வைஷ்ணவர். வைஷ்ணவனா ரொம்ப ரொம்ப பணிவான். தன் அம்பரீஷனுடைய கருணையினால்தான் துர்வாசன் இவர் காப்பாற்றப்பட்டார். சுதர்சன் வந்து காப்பாற்றப்பட்டார் அம்பரீஷனுடைய பிரார்த்தனையினால. ஸோ எப்படி தேவானந்த பண்டிதர் வந்து கிருஷ்ணனுடைய பிரேமம் இல்லாமல் வரட்டுத்தனமாக தான் பக்தி பண்ணிட்டு இருந்தார். பக்தி பண்ணார்னு சொல்ல முடியாது, அவர் பாகவதம் பேசிட்டு இருந்தார். அப்போ ஒரு நாள் வந்து வக்ரேஸ்வர் பண்டிதர், வக்ரேஸ்வர் பண்டிதர் வந்து நம்ம முன்பே பேசிட்டு இருந்த மாதிரி அவருடைய அவர் எங்கெல்லாம் போறாரோ, சைதன்மா சொல்றாரு, அவர் இருக்கக்கூடிய இடம் வைகுண்டம் சொல்றாரு. வக்ரேஸ்வர் பண்டிதர் எங்க இருக்காரோ அது வைகுண்டம் கோல உருந்தாகணும். வக்ரேஸ்வர் பண்டிதர் எங்க இருக்காரோ அவங்க கிருஷ்ணர் இருக்காரு. அவரு நடனம் ஆடும்போது கிருஷ்ணா வந்து சந்தோஷப்படுறாரு. அவர் இதயத்தில் எப்பவும் கிருஷ்ணா இருக்காரு அப்படின்னு வக்ரேஸ்வர் பண்டிதருடைய மகிமைகளை வந்து சைதன்மா பிரபு நேரடியாவே சொல்றாரு. ஸோ இப்படி ஒரு நாள் வக்ரேஸ்வர் பண்டிதர் வந்து பல இடங்களில் நாமசங்கீர்த்தனை பண்ணி புளியா கிராமத்துக்கு வந்திருந்தார். புளியா கிராமத்தில் வந்து கீர்த்தனம் செய்கிறாங்க எல்லாரும் பக்தர்கள்லாம். அப்போது வக்ரேஸ்வர் பண்டிதருடைய மகிமைகளை வந்து தேவானந்த பண்டிதர் வந்து பக்தர் மூலமாக கேட்குறாரு. அந்த ஊரில் உள்ள ஜனங்கள் மூலமாக கேட்குறாரு, இந்த மாதிரி நம்ம கிராமத்துக்கு வக்ரேஸ்வர் பண்டிதர் வந்திருக்காரு, மிக உன்னதமான வைஷ்ணவர், ரொம்ப அற்புதமாக நடனம் ஆடக்கூடியவர், அவர் சில சமயம் கீர்த்தனை ஆடும்போது தன்னை மறந்து மயங்கி விழுந்துருவார், அதுக்கப்புறம் தலைக்கால் குத்திட்டு ஆடுவார், மிக அற்புதமாக கிருஷ்ணருடைய அன்பு வெளிப்படுத்துவார், மிக உன்னதமான வைஷ்ணவர் அவர், அவருடைய குணங்களை வர்ணிக்கவே இயலாது அப்படின்னு அங்கே உள்ளவங்களாம் பேசிக்கிறாங்க வக்ரேஸ்வர பண்டிதருடைய மகிமைகளை. ஸோ இதை கேள்விப்பட்டுன்னே தேவானந்த பண்டிதருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஈர்ப்பு ஏற்படுது. நானும் போய் அவர் பார்க்கணும், அப்படி ஒரு பக்தரை பார்க்கணும் அப்படின்னு தேவானந்த பண்டிதர் அங்கே வரார். வக்ரேஸ்வர பண்டிதர் கீர்த்தனம் செய்யக்கூடிய இடத்துக்கு வரார். அங்கே வந்து பார்த்தா ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடியிருக்காங்க. வக்ரேஸ்வர பண்டிதர் வந்து டான்ஸ் ஆடுறார், கிருஷ்ணாவுடைய கீர்த்தனை பாடிட்டு பக்தர்லாம் பாடிட்டு கர்த்தால் மிருதங்கள்லாம் வாசிக்கிறாங்க. வக்ரேஸ்வர பண்டிதர் அப்படி பம்பர மாதிரி சுற்றி கீர்த்தனை பாடி டான்ஸ் ஆடுறார். அப்படி சும்மா காற்றை விட வேகமாக, மின்னலை விட வேகமாக, பயங்கர தேஜஸ், அவருடைய கண்கள்லாம் தாமரை இதழ் மாதிரி இருக்கு, உடம்பெல்லாம் அப்படி ரொம்ப தேஜஸ், அவருடைய முகத்தில் அவ்வளோ தேஜஸ், அவ்வளோ சந்தோஷம், அவருடைய உற்சாகம், அவருடைய முகத்தில் அவ்வளோ ஒரு நிதானம், பிரேமம். ஸோ இதெல்லாம் தேவானந்த பண்டிதனால் பார்க்க முடிஞ்சுது. அப்போ தேவானந்த பண்டிதர் என்ன பண்ணாரோ, அந்த கூட்டம் நெரிசல் பயங்கரமாக கூட்டம்லாம் மோதிட்டு ஆயிரக்கணக்கான பேர் வந்து இந்த கூட்டத்தில் வந்து கலந்துட்டு இருக்காங்க. அந்த கீர்த்தனத்தில் எல்லாரும் மேலே விழுந்துருவாங்க போல இருக்கு, பக்தர்கள் மேலே விழுந்துருவாங்க போல இருக்கு. இப்போ தேவானந்த பண்டிதர் என்ன பண்ணாருன்னா, ஒரு பெரிய ஸ்டிக்கு ஒரு தாடி எடுத்துட்டு கூட்டத்தெல்லாம் விளக்கி விடுறாரு. வக்ரேஸ்வர பண்டிதர் சுற்றி ஒரு பெரிய சர்க்கிள் ஃபார்ம் பண்ணி அவர் டான்ஸ் பண்ணுறதுக்கு, அவர் நடனமாடுறதுக்கு எந்த ஒரு இடையூறு இல்லாமல் பார்த்துக்கிறார். கூட்டத்தையெல்லாம் கட்டுப்படுத்த ஒரு ஸ்டிக்கை வச்சு தடுத்துக்கிறார் ஜனங்கள்லாம் அவர் மேலே விழாத மாதிரி. ஸோ பாருங்கள், இப்போ வைஷ்ணவ சேவை ஆரம்பிச்சிருச்சு, வைஷ்ணவனுடைய தரிசனம் கிடைச்சிது, வைஷ்ணவனுடைய சேவையும் கிடைச்சிருச்சு. தென் இப்படி கீர்த்தனம் ஆடி 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 ஒரு டைம் வரும்போது வக்ரேஸ்வர பண்டிதர் தன் உன்னதமான நிலையில் போய் தன்னை மறந்து அப்படியே மயங்கி விழுறார், மூர்ச்சி அடைஞ்சிடுறார், உன்னதமான நிலையில் அடைஞ்சிடார். அப்போ தேவானந்த பண்டிதர் வந்து அவர் எடுத்து தன் மடியில் போட்டுக்கிறார். அவர் தலையை வந்து தன் மடியில் வச்சுக்கிட்டு அவருடைய உடலில் வேர்வை துளிகள்லாம் இருக்கு, அவருக்கு சாமரம் வீசுகிறார். சாமரம் வீசி அவரை உடம்பு குளிர் வைக்கிறார், அவர் கைங்கறி பண்ணுறார். ஃபஸ்ட்டு வக்ரேஸ்வர பண்டிதர் தரிசனம், ரெண்டாவதுடைய சேவை, இப்போ அவருடைய பர்சனல் சர்வீஸ். இப்படி நேரடியாக கைங்கறி பண்ணோடனே வக்ரேஸ்வர பண்டிதர் தன்னுடைய நிலையிலேருந்து கண் விழிக்கிறார். உன்னதமான நிலையிலேருந்து, சமாதி நிலையிலேருந்து கண் விழிச்சு பார்க்குறாரு. தேவானந்த பண்டிதருடைய மடியில் இருக்கார். தேவானந்த பண்டிதர் பார்த்தோடனே வக்ரேஸ்வர பண்டிதர் சொல்கிறாரு, கிருஷ்ணா பதில் மமாஸ்து, கிருஷ்ணாவுடைய கருணை உனக்கு கிடைக்கட்டும், கிருஷ்ணா உன்னை ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்படி ஒரு சுத்த பக்தர், ஒரு உன்னதமான ஆச்சாரியர், ஒரு தெய்வீகமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் தேவானந்த பண்டிதர் கிடைச்சிது. தென் ஒரு நாள் சைதன்ய மகாப்பிரபு வந்து அங்கே பூரி ரத யாத்திரைக்கு எல்லா பக்தர்களும் வந்திருக்காங்க. தென் வக்ரேஸ்வர பண்டித், தேவானந்த பண்டிதர் எல்லாரும் வந்திருக்காங்க. ஆனால் தேவானந்த பண்டிதருக்கு ரொம்ப கவலை, நான் எப்படி மகாபிரபு முன்னாடி போடுவேன், நான் பெரிய அபராதி, நான் குற்றம் பண்ணிட்டேன், நான் வைஷ்ணவனுக்கு குற்றம் நினைச்சிருக்கேன், எனக்கு வந்து சைத்தன்ய மகாப்பிரபு முன்னாடி போக நிற்கிறதுக்கு அருகதே கிடையாது, நான் எந்த முகத்தை வச்சு அவர் மாதிரி போவேன் அப்படின்னு பின்னாடி ஓரமாக ஒதுங்கி நிற்கிறார். தென் சைத்தன்ய மகாப்பிரபு முழுமுதல் கடவுள், எல்லா இதயத்திலையும் பரமாத்மா இருக்கார். அவர் புரிஞ்சிட்டார், இப்போ தேவானந்த பண்டிதர் வந்து வைஷ்ணவருக்கு உண்டான தகுதி இருக்கு, அவருக்கு கிருஷ்ணாவுடைய கருணை கிடைச்சிருச்சு வக்ரேஸ்வருக்கு சேவை பண்ணது மூலமாக. அதனால சைதன்மாவு ரொம்ப திருப்தி அடைஞ்சார். வைஷ்ணவ கைங்கரிய பண்ணதுனால சைதன்மாவு ரொம்ப திருப்தி அடைஞ்சு தேவானந்த் பண்டிதர் கூப்பிடுறாரு, வாங்க தேவானந்த், தேவானந்த் பண்ணிட்டீங்க வாங்க, நான் உங்களை நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஏன்னா நீங்க வக்கரேஷ பண்டிதருக்கு சர்வீஸ் பண்ணீங்க, அந்த மாதிரி ஒரு தூய வைஷ்ணவர் சுத்த பக்தருக்கு சேவை பண்ணதுனால உங்க ஹிரதயத்துள்ள கலங்கங்கள்லாம் போயிடுச்சு, நீங்க தூய்மை ஆயிட்டீங்க. இப்போ நீங்க வந்து பாவனம் படிக்கிறதும் கேட்கறதுக்கு தகுதி உள்ளவங்களாயிட்டீங்க, உங்களுக்கு அகங்காரம் கிடையாது. நான்ங்கிற அகங்காரம், நான் எனக்கு தெரியும் எல்லாமே, நான் வேதங்கள்லாம் படிச்சு எனக்கு, நான் ஸ்காலர், நான் பெரிய பண்டிதன் அப்படிங்கிற அகங்காரம் உங்களை விட்டு போயிடுச்சு. எப்ப நீங்க தேவானந்த் பண்டிதருக்கு சேவை பண்ணீங்களோ அவர் வந்து மிக உன்னதமானவர். அந்த தேவானந்த் வைக்கரேஷ் பண்டிதர் வந்து அவருடைய இதயத்துல எப்பவும் கிருஷ்ணா குடியிருக்கார். அவர் எங்க இருக்காரோ அது வைகுண்டம் கூட இருந்தாகணும், எப்பவுமே அவர் கிருஷ்ணா அவர் கூடயே பிரயாணம் செய்கிறார். ஸோ அந்த மாதிரி ஒரு வைஷ்ணவருக்கு நீங்கள் கைகறி பண்ணதுனால நீங்களும் எல்லா விதமான பௌதிக கலங்கத்திலும் விடுபட்டீங்க, நீங்களும் உங்களுக்கும் கிருஷ்ண பிரேமும் கிடைக்கும், நீங்களும் கிருஷ்ண மேலே உள்ள தூய்மையான அன்பு பெறுவீங்க அப்படின்னு சொல்லி சைதன்மாவும் தன் முழு ஆசீர்வாதத்தையும் தேவானந்த் பண்டிதர் கொடுத்தார். ஸோ இப்படி தான் தேவானந்த் பண்டிதரும் மிக உன்னதமான ஆச்சாரியரானார். ஸோ இந்த லீலை மூலமாக சைதன்மாவும் நமக்கு ரொம்ப அழகாக அறிவுறுத்துறார். நம்ம பாகவதத்தை எப்படி படிக்கணும், எந்த மனநிலையில் படிக்கணும், எந்த மனநிலையில் கேட்கணும், வைஷ்ணவருக்கு அபராதம் செய்திடக்கூடாது, அதே சமயம் வைஷ்ணவருக்கு எவ்வளோ நம்ம கைங்கரியப்படுறோமோ அவ்வளோ நம்ம பௌதிக துன்பத்திலிருந்து விடுபடுவோம். அதனால நம்ம ஒரு போதும் தெரிஞ்சோ தெரியாமலோ கூட வைஷ்ணவ அபராதம் பண்ணிடக்கூடாது. அப்படி ஏதாவது தெரியாமல் கூட வைஷ்ணவ அபராதம் பண்ணிட்டா கூட அந்த பக்தருடைய கருணையை வேண்டி நம்ம பிரார்த்திக்கணும், நிறைய வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும், அவருடைய நாம வைஷ்ணவருடைய புகழை பாடணும், அவங்களை பற்றி பேசணும். அப்போ தான் வந்து நம்மளும் பௌதிக துன்பத்திலிருந்து விடுபடுவோம், எல்லா பௌதிக கலங்கத்திலிருந்து விடுபடுவோம். ஸோ இந்த லீலை மூலமாக சைதன்யமாக நமக்கு இதுதான் அறிவுறுத்துறார். ஸோ அதனால் நம்ம வந்து வக்கரேஸ்வர பண்டித் பிரார்த்தனை பண்ணுவோம். வக்கரேஸ்வர பண்டிதர் மாதிரி தூய ஆச்சாரியர்கள், தூய்மையான வைஷ்ணவ கிருஷ்ண பக்தர்கள், தூய்மையான வைஷ்ணவர்கள், சுத்த பக்தர்கள், பகவானுடைய நித்தியமான சகாக்கள், அவங்க இங்கே அவங்க தோன்றி அவங்க இங்கே தோன்றி நம்மளை வந்து நமக்கு நமக்காக வந்து இங்கே சைதன்யமாக லீலையில் பங்கெடுத்துட்டு நம்மளை வந்து விடுவிக்கிறாங்க, நம்ம விடுவிக்கிறதுக்காக தான் அவங்களாம் வந்திருக்காங்க. அப்போ நம்ம வக்கரேஸ்வர பண்டிதத்தை பிரார்த்தனை பண்ணுவோம், நமக்கும் வந்து கிருஷ்ணன் மேலே தூய்மையான அன்பு ஏற்படணும், நம்மளும் கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் அடையணும், நம்மளும் வந்து நாமத்தை குற்றம் இல்லாமல் ஜபிக்கணும், நமக்கு ஹரிநாமத்தில் சுவை ஏற்படணும், நம்ம பக்தி தொழில முன்னேற்றம் அடையணும், நமக்கும் சைத்தன்யம் அப்படி கருணை கிடைக்கணும், நமக்கும் கிருஷ்ண பிரேமம் கிடைக்கணும், நம்ம பக்தியில் மிக உன்னதமான நிலை அடையணும், எந்த விதமான குற்றங்களும் செய்யக்கூடாது, அபராதங்கள்லேருந்து விடுபடணும், குற்ற உணர்வுலேருந்து குற்ற உணர்வு என்ன நம்ம மனதில் இருக்கக்கூடாது, நம்ம எப்போவுமே நல்ல சிந்தனை நல்ல தெய்வீகமான சிந்தனைகள் நமக்கு வரணும், நம்ம தொடர்ந்து கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் அடையணும்னு நம்ம வக்கரேஸ்வர பண்டிதர் பிரார்த்தனை பண்ணுவோம். ஜெய ஸ்ரீ ஆச்சாரிய டாக்கூர் வக்கரேஷ் பண்டித் கி, ஜெய ஸ்ரீ கௌரங்க மகாபிரபு கி, ஜெய ஸ்ரீ வக்கரேஷ் பண்டித ஆபிர்பா மகோத்சவ் கி, ஸ்ரீல பிரபு பாதுகி.